ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு பாச இலக்கணம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
செய்திகள் சுவையான செய்திகள். உற்றதொழில் நினைவுரையின் இருவினையும் உழவாம். ஒன்றொன்றால் அழியாது, ஊன் ஒழியாது. உன்னின் மற்றவற்றின் ஒருவினைக்கு ஒரு வினையால் வீடு வைதிக சைவம் பகரும் மரபில் ஆற்ற பற்றியது கழியும். இது விலையால் ஏற்கும் பான்மையுமாம், பண்ணாது பலிக்கும். முன்னம் சொற்றொரு நூல் வழியின் வரின் மிகுதி சோறும் சோராது அங்கு அது மேலை தொடர்ச்சியாமே. உற்ற தொழில் நினைவு உரையின் இருவினையும் உழவாம். பொருந்திய உடல், வாக்கு, மனம். பொருந்திய உடல், வாக்கு, மனம் என்ற மூன்றாலும் இருவினைகள் செய்யப்படும். உடம்பினால் ஒருவருக்கு ஒரு உதவி செய்தல் அல்லது அவருக்கு இடையூறு செய்தல், வாக்கினால் ஒருவரை வாழ்த்துதல், ஊக்கப்படுத்துதல், அதே மாதிரி வாக்கினால் ஒருவரை பழித்தல், மனம் நோக்கும்படி பேசுதல், அதுபோல மனதினால் ஒருவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சிந்தித்தல், மனதினால் ஒருவருக்கு கேடு விளைய வேண்டும் என்று சிந்தித்தல். இப்படி மனம், வாக்கு, காயம் மூன்றாலும் நல்வினை, தீவினைகள் இரண்டு வினைகளும் செய்யப்படுகின்றன. ஐயா, மனதால செஞ்சாலுமா அதை வினைன்னு அக்கௌண்ட்ல ஏத்திடுறாரு சுவாமி அப்படின்னு சொன்னா, அதையும் தான் ஏத்திடுறாரு. என்ன செய்யறது, மனம் தான் ஒரு நிலையில இருக்காத, அது குரங்காச்சு அது கண்டபடி துள்ளுமே அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அபூத்தி பூர்வமானதுக்கு விளைகின்ற பலன் குறைவுக்கு மாதிரி மனதால நினைச்சா பலன் குறைவு தான். மனதால தீயது நினைச்சா, ஆனா மனப்பூர்வமா அவருக்கு நல்லது நினைச்சார் இல்லையா, செய்வதற்கான வாய்ப்பு வசதிகள் எல்லாருக்கும் இருக்காது, ஆனா மனப்பூர்வமா ஒருவர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அதை இறைவன் செயலால செய்ததாகவே எடுத்துக்கொண்டு பெரிய சிறந்த போகம் கொடுப்பார், அதுல சந்தேகமே இல்லை இல்லையா. எனக்கு மட்டும் வாய்ப்பு வசதி இருந்தா இவருக்கு இன்னும் நல்லா செய்வனே, என்னால இவ்வளவுதானே இவருக்கு உதவ முடிகிறது என்று நினைச்சா நினைச்சதே செய்ததுக்கு சமம். அப்படி ஒருவர் நினைக்கிறார் நமக்கு தெரிஞ்சா அவர் நமக்கு அந்த உதவியை செய்தவர் என்றே நாம நினைக்க வேண்டும். அது மாதிரி கேடு நினைப்பதும் நினைப்பினுடைய தீவிரம் உள்ளத்துல உயிர்க்குயிரா இருக்கிற பெருமானுக்கு தெரியும் அல்லவா, நினைப்பினுடைய தீவிரம் எப்படி. ஏதோ ஒரு பைத்தியகாரத்தனமா நினைச்சிட்டேன் சார், அல்லது ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒன்று நினைச்சிட்டேன், நினைச்சது நமக்கு தான் தெரியும், சேச்சே அப்படி நினைச்சிட்டோம் அதோட விடுவோம் அப்படிங்கிறது அது வேற. ஆனா உண்மையிலே ஒருவருக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்து சந்தர்ப்ப சூழல் வாய்க்காததனால் மட்டுமே செய்யாமல் ஒருவர் இருக்கின்றார் என்று சொன்னால், அந்த உள்ளத்து என்னன்னா இறைவனுக்கு தெரியும் அல்லவா. காலையிலே பார்த்த மாதிரி வாயானை மனத்தானை, மனத்துள் நின்ற கருத்தானை, மனத்துல என்ன கருத்து இருக்குன்னு அவருக்கு தெரியும் இல்லைங்களா. அதனால மனதால் செய்யப்படும் வினையினுடைய வன்மை மென்மைகள் இறைவனுக்கு தெரியும், அதற்கேற்ப அதுக்கு பலன் கொடுப்பான். செயலால செய்ததுதான் பெரிய பலன், மனதால செய்வது வந்து அதனுடைய வன்மை மென்மைக்கு ஏற்பதான் பலன் இருக்கும். ஆகையினாலே இதற்கு நாம பெரிதாக அஞ்ச வேண்டிய தேவையில்லை. பொதுவாக மனத்துக்கண் மாசிரன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருப்பதை மீள மீள சிந்தித்து உள்ள தூய்மையை பேணி வர வேண்டும் என்பதுதான் நமக்கு எல்லா ஆசிரியர்களும் காட்டுகின்ற வழி. ஆகவே ஒன்று ஒன்றால் அழியாது. இந்த நல்வினைகள் தீவினைகள் ரெண்டும் மனம் வாக்கு காயங்களால் செய்யப்படுகின்றன. என்ன செய்யாது, ஒரு வினையினால் மற்றொரு வினை கெடாது. ஒரு தீவினைக்கு எனக்கு சுவாமி பலன் ஊற்றுறார்னா, சுவாமி நான் எத்தனையோ நல்வினைகள் செய்திருக்கிறேனே, அப்படி இருக்கும்போது இந்த தீவினைக்கு பலன் ஊட்டலாமா என்று நான் வாதிட்டால் அது பொருந்தாது. ஏன்னா நல்வினையின் பலனையும் தீவினையின் பலனையும் தனித்தனியாக அனுபவித்தாக வேண்டும். நல்வினையின் பலனால் தீவினையின் பலன் கெடாது. ஒன்று ஒன்றால் கெடாதுன்னு சொல்லிட்டாரு, அப்ப அதுக்கு மாற்றி சொல்வதற்கும் பொருந்தும் இல்லையா. தீவினை செய்திருப்பதனால நல்வினையின் பலனும் கெடாது. அப்போ நம்ம எண்ணி பார்க்கணும், நமக்கு வாழ்க்கையை பார்க்கும்போது அதான் நமக்கு முரண்பாடு தோன்றுது. யார் யாராமோ நல்லா இருக்கிறான் பாருங்க ஐயா, என்னென்ன பண்றவனாமோ நல்லா இருக்காங்கிறோம், எப்படி இப்போ ஒரு நல்ல முயற்சி செய்து எனக்கு அது பலன் கிடைக்கலன்னா அது என்னுடைய முன்னை தீவினையின் பலனை அனுபவிக்கும் காலமோ. அது மாதிரி இப்ப பல ஒவ்வாத வழிகளில் ஒருவர் போய் நல்லா இருக்காருன்னா அதுக்கு காரணம் இப்போ அவர் போன ஒவ்வாத வழிகள் இல்ல, அப்படி தோன்றலாம், இப்போதைக்கு இம்மையில் அப்படி தோன்றலாம், ஆனால் அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காலம் இது, அதற்கு காரணமாக ஒரு முன்வினை உண்டு. அதான் நினைக்கப்படும். வள்ளுவ பெருந்தகை அருமையா சொன்னார், அதற்கு காரணமாகிய முன்வினை நினைக்கப்படும். அந்த முன்வினை காலமா, முன்வினை நல்ல ஒரு முன்வினையா இருப்பதனால அதற்கு அதன் பலனை அனுபவிக்கக்கூடிய காலம். நல்ல காலம்னா என்ன? முன்னை புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கக்கூடிய காலம் நல்ல காலம். கெட்ட காலம்னா என்ன? முன்னை தீவினையின் பலனை அனுபவிக்கக்கூடிய காலம் கெட்ட காலம். இறைவன் தானே காலத்தை படைச்சாரு, ஏன் கெட்ட காலத்தை படைச்சாருன்னு கேட்கிறாங்க. இறைவன் நல்லதை மட்டும்தான் செய்வாரு, ஆனா நாம நல்லதை மட்டும்தான் செய்யணுமா? திருப்பி கேட்கணும். நாம சொல்றேப்பா, நாம நல்லதை மட்டும்தான் செய்யணுமா? மனுஷன் நல்லதை மட்டும்தான் செய்யறானா? கெட்டதுதான் செய்யறான். காலத்தை கடவுள் தனக்காக படைக்கல, நமக்காக படைச்சாரு. நாம நல்வினை தீவினை ரெண்டு இதுமே செய்யறோம். அதனால நல்ல காலம் கெட்ட காலம் ரெண்டும் நமக்கு மாறி மாறி வருது. அதனால அந்த தீவினைகளை ஒருவர் செய்கின்றார் என்று சொன்னால், அதனால அவர் செய்த நல்வினையின் பயன் கிடாது. நல்வினை செய்ததுனால தீவினையின் பயனும் கிடாது. அது அதுக்குரிய காலம் வரும்போது அந்த பலனை அனுபவிப்போம். ஒன்றொன்றால் அழியாது, ஊன் ஒழியாது. அதனால அது அதுக்கு வரக்கூடிய பலன் வந்துதான் செய்யறோம், ஒழியாது. உன்னின் கருதினால் இதுதான் உண்மை. சரி, ஒரு வினையினால அப்ப இன்னொரு வினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாதா என்று சொன்னால், உலக நல்வினையை வைத்துக் கொண்டு தீவினைகளிலிருந்து நாம் மீள முடியாது. சிலர் உலக நல்வினை எப்படிப்பட்டதுன்னா, சில நண்பர்கள் நமக்கு உதவி செய்வாங்க, நல்லா உதவி செய்வாங்க. ஆனா நமக்கு இன்னொருவரால் ஆபத்து வருதுன்னா அப்ப நமக்காக முன்னிற்க முடியுமா என்று சொன்னார், அதை நாம எதிர்பார்க்க முடியாது. ஏதோ என்னால உங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யறோம் சார், இன்னென்ன மாதிரி சந்தர்ப்பங்கள் என்ன கூப்பிடுங்க, என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யறேன். ஆனா அந்த ஆளு உங்களுக்கு உங்களோட மோத வரணும், அவங்க கூட எதிர்த்து நிற்கிற வழியுமே எனக்கு கிடையாது, இது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்னு ஒதுங்கிடுவாங்க, அப்படியும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் மாதிரிதான் நம்ம உலக நல்வினை எல்லாம். அப்படிப்பட்ட நேரத்திலேயே, ஆபத்து வர நேரத்திலேயே நம்மளை காக்கணும் அப்படின்னு சொன்னா, அது சிவ நல்வினை ஆகிய சிவபுண்ணியத்தால தான் முடியும். அதான் சொன்னார், மற்ற அவற்றின் ஒரு வினைக்கு ஓர் வினையால் வீடு. நான் ஒரு வினை செய்து அதற்குரிய பலனை மட்டும் அனுபவிக்க விரும்பலை, அந்த வினையின் மூலம் என்னுடைய தீவினை பலனை நான் நீக்க விரும்புகிறேன். ஒரு நல்ல வினையை செய்வதன் மூலம் எனக்கு வரக்கூடிய தீவினை பலன் தீரணும். எனக்கே நல்லா தெரியுது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு வரக்கூடிய பலன் எனக்கு வரக்கூடாது, ஏன்னா நான் திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன். அப்ப அதுக்கு நான் எந்த நல்வினையை செய்யலாம்? அதுக்குன்னு ஒரு நல்வினையும் இல்லையா? என்ன இருக்குது? தீவினை பலன்களிலிருந்து நாம் ஒய்வதற்கு அதற்கு உரிய செயல்முறைகள் இருக்கின்றன, சைவ நூல்கள் கூறுகின்றன. இல்லைன்னு யாரும் சொன்னா நம்ப வேண்டாம், நமக்கு ஆதாரம் இந்த பாடல் நேரடி ஆதாரம். பிராயச்சித்த கண்மம் என்பது இருக்கிறது, இல்லாமல் இல்லை. மற்றவற்றின் ஒரு வினைக்கு ஓர் வினையால் வீடு. வீடுன்னா அது விடுபடுதல், ஒரு வினையை செய்து இன்னொரு வினையின் பலனிலிருந்து விடுபடுதல். அதை எப்படி செய்யணும்? நம்ம விருப்பப்படி செய்ய முடியாது, அதுக்கு ஒரு முறை இருக்கு. வைதிக சைவம் பகரும் மரபில் ஆற்ற பற்றியது கழியும். இந்த இடத்துல என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க, வைதிக சைவம் இல்லீங்களா? வேத ஆகமங்களிலே பிராயசித்த விதிகள் சொல்லப்பட்டுள்ளன. இன்ன தீவினையின் பலனிலிருந்து உய்வதற்கு இந்த மாதிரி பிராயச்சித்தம் பண்ணணும், பண்ணுனா அதுல இருந்து உய்யலாம் சொல்லியிருக்கின்றாங்க. பற்றியது கழியும், இது விலையால் ஏற்கும் பான்மையுமா? நம்மால அந்த பிராயச்சித்த கண்மம் செய்ய முடியாட்டா, அதுக்குரிய தட்சணையை கொடுத்து செய்பவர்களை கொண்டு செய்ய வைக்க வேண்டும். அதான் விலை கொடுத்து செய்த. விலையால் ஏற்கும் பான்மையுமா? பண்ணாத பலிக்கும். சில சமயம் அபுத்திய பூர்வமா எதையாவது பண்ணி அது சிவபுண்ணியமாகி அது நமக்கு தீவினை பலன்கள் இருந்தால் நம்மளை காப்பாத்தினாலும் காப்பாத்தலாம் என்று இதுக்கு ஒரு விளக்கம் சொல்வார்கள். வேறு விளக்கங்களும் இருக்கின்றன, அதை நான் சொல்றேன். சொற்றொரு நூல் வழியின் வரி மிகுதி சுவாரும். சிவாகமத்துல வேதாகமங்கள்ல சொன்ன பிராயச்சித்தங்களை பண்ணா நம்ம தீவினையினுடைய தீவிரம் கெடும், ஆனா விடையே கெட்டுறாது. அதுக்கு பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறது பதிலா ஏதோ கொஞ்ச துன்பங்களோட தலைக்கு வந்தது தலைப்பாவையோட போச்சுன்னு சொன்ன மாதிரி சின்ன ஒரு கஷ்டத்தோட அது நீங்கி போயிடும். அதுக்காக அந்த வினையே முற்றிலுமாக நம்ம போக்கிட முடியாது, அதனுடைய தீவிரத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம். ஆகவே மிகுதி சோரும், வினையினுடைய தீவிரம் கெடும், சோரும் என்று சொன்னால் நாம நீங்கும்னு கொள்ளலாம். அதன் தீவினுடைய தீவிரம் நீங்கும், அவ்வளவுதான். சோராது அங்கு அது மேலே தொடர்ச்சியாமை, ஆனா அந்த வினையே நீங்கி விடாது, அது மேலைக்கு அது பிறவியை கொடுக்கத்தான் செய்யும், ஆனா பெரிய துன்பங்களை கொடுக்காது. ஏன்னா வேதாகமர் சொன்னபடி அவன் பிராயச்சித்தம் பண்ணியிருக்கிறான். சரி, இப்ப என்ன அப்படின்னா, சிலருடைய ஆதங்கம் என்னவென்றால், இது வந்து தீவினை செய்பவர்களை ஊக்குவிப்பது போல ஆகாதா? இன்ன தீவினை செய்தால் இன்ன பிராயச்சித்தம் என்று நூல்களில் விதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னால், ஓ எல்லாத்துக்கும் ஒருத்தன் பார்க்கலாம், இத ஓ இன்ன தீவினிக்கும் இன்ன பிராயசித்தமா, அந்த தீவினிக்கும் அந்த பிராயசித்தமா, சரி பிராயசித்தத்தை சின்சியரா பண்ணிட வேண்டியதான், அதுல ஒரு குறையும் வைக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தீவினைகளை பண்ண ஆரம்பிச்சுனா வைங்க, அதை ஊக்குவிப்பது போலல்லவா இருக்கிறது என்று சொன்னால் இந்த கண்ணோட்டம் இது சரியான கண்ணோட்டம் என்று பிராயசித்தத்தை பற்றி முழுமையாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், இப்போ நான் வந்து என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை வந்து நான் தாழ்த்தி பேசணும்னு நினைக்கிறேன் என்ன, ஆனா அவரு பலவிதமா எனக்கு அவருடைய துணையும் தேவைப்படுது இல்லையா, ஆனா அவரை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசணும்னு எனக்கு உள்ளத்துல ஒரு ஆசையும் வருது. அப்ப நான் முதல்ல என்ன முடிவு பண்ணிக்கிறேன்னா, இந்த மாதிரி நாலு பேர் இருக்க சந்தர்ப்பத்துல அவரை பத்தி ஏதாவது ஒரு தரக்குறைவா பேசி அவரை தலைகுனிய வைக்கணும் இல்லையா, அப்புறம் ஏதாவது சந்தர்ப்பத்தில் ஒரு தேவைப்பட்டா அப்போ வந்து அதெல்லாம் நம்ம பெரியசா நினைச்சுக்க வேண்டாம் தெரியாம சொல்லிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி இறங்கி பேசி அவரை வந்து கூல் பண்ணிக்க வேண்டிதான். இப்படி எல்லாத்தையுமே நான் திட்டம் முதல்லயே திட்டமிட்டு வச்சுக்கிட்டு என்ன, நான் போய் அவரை முதல்ல மட்டம் தட்டி பேசுறது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர்கிட்ட வந்து ரொம்ப அன்பா பேசுறது அப்படின்னு இருந்தால் அது வந்து என்னுடைய நண்பருக்கு என்னுடைய மனக்கருத்து தெரியாமல் இருக்கலாம். ஒருத்தன் மனசுல என்ன நினைக்கிறான்னு எப்படி அடுத்தவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அவரும் சரி ஏதோ அன்னைக்கு எப்படி பேசிட்டாரு இன்னைக்கு வந்து அதை நினைச்சு அவர் அவரே வருத்தப்படுறாரு சரின்னு சொல்லிட்டு அவர் என் கூட நட்பாக்கிக்கிடலாம். ஆனா எல்லாம் அல்ல, சிவபெருமானிடம் வந்து அவனுடைய உள்ள கருத்தை அறிந்தவன். ஆகவே நாம இன்ன பிராயச்சித்தம் செஞ்சு இந்த தீமையிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாம் என்று முதல்லயே முடிவு பண்ணிட்டு ஒரு தீவினை செய்தால் இல்லையா, அதுக்கப்புறம் நாம செய்யற பிராயச்சித்த கர்மத்தை அவன் பிராயச்சித்தமாக மதிப்பானா, அது பிராயச்சித்த கர்மமே அல்ல. செய்த தீவினையை நினைத்து வருந்தி, முதல் பாயிண்ட் அதுதான், செய்த தீவினைக்காக மனப்பூர்வமாக வருந்தி அதனுடைய பயனை கண்டு அஞ்சி என்ன அதிலிருந்து உய்ய வேண்டுமே, இனி இதை செய்யவே கூடாது என்று நினைத்து அந்த முறையில பிராயச்சித்தம் செய்து கொண்டால் தான், அதைத்தான் அவன் பிராயச்சித்தமா நினைப்பேன். ஏன்னா முதல்வனுக்கு நம்ம உள்ளம் தெரியும், உள்ளத்துல என்ன நினைக்கிறோம் தெரியும், அதனால அவன் அந்த சொன்னபடி பிராயச்சித்தம் செய்தால்தான் அவன் பிராயச்சித்தம் மதிப்பான். ஒழிய முதல் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதெல்லாம் முதல்வன் மதிக்க மாட்டான், அவனுக்கு தான் தெரியுமே எல்லாம், அவனை நம்ம ஏமாத்த முடியுமா? ஆகையினால ஏதோ ஒரு செயல் அளவில் அதை செஞ்சிட்டா உடனே அது பிராயச்சித்த கர்மம் ஆயிரும் அப்படி நூல்கள்ல சொல்லலையே, தெளிவா சொல்லியிருக்கு. ஏதோ ஒரு உணர்ச்சி பெருக்கல ஒரு தப்ப பண்ணிட்டான், அதுக்கப்புறம் அவனே அந்த தப்பு பண்றதுக்கு வருந்துறான், பிராயச்சித்த கர்மத்தை பண்றான் இல்லைங்களா. ஆகவே அந்த பிராயச்சித்த இடம் இருக்கிறது. இந்த சான்றுகள் நம்ம பல சான்றுகள் காட்டலாம். தொல்காப்பியத்தில பொருளதிகாரம் கற்பியலிலே ஒரு சூத்திரம் இருக்கின்றது, அந்தரத்து எழுதிய எழுத்தின் மான வந்த குற்றம் வழிகட ஒழுகலும், வந்த குற்றம் வழிகட ஒழுகல், இதுதான் பிராயச்சித்தம் செய்தல். இது கழுவாய் என்பார்கள் தமிழ்ல, கழுவாய். வந்த குற்றம், ஒரு தீவினை செய்தோம் அதனால நமக்கு ஒரு குற்றம் வந்துட்டது, அது ஒரு வழியில வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கும், அது நீங்குவதற்காக நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஏற்ற கழுவாயில பிராயச்சித்தத்தை நம்ம ஒழுகணும். ஒழுகினால் அந்த துன்பம் நமக்கு எப்படி நீங்குமா, அந்தரத்தை எழுதிய எழுத்தின் மான, இந்த அந்தரத்துல ஆனான்னு எழுதினேன், எழுதி முடிச்ச உடனே அதை நீங்கிட்டு, அத மாதிரி நமக்கு வரக்கூடிய துன்பம் நீங்கி போயிரும் என்று தொல்காப்பியர் நமக்கு உத்தரவாதம் அளிக்கின்றார். பிராயச்சித்த வினைகள் அத்துணை வலிமையானவை என்று நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறார். புறநானூர்ல சொல்லியிருக்கு, ஆண்முலை அறுத்த அரணிலோர்க்கும், மாநிலை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும், வலுவாய் மருங்கின் கழுவாயும் உழவன, நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவர் செய்தி கொன்றார்க்கு உய்தி இல்லன அறம்பாடிச்சே ஆயிலை கணவ என்று புறநானூர் சொல்கிறது. புறநானூர் ஒரு பாடல், எப்படிப்பட்ட தீவினைகள் செய்தவருக்கும் உய்வு இருக்குது, ஆனா ஒருவர் செய்த நன்றியை கொன்றவனுக்கு உய்வு இல்லைன்னார். இதே கருத்து திருக்குறள் நமக்கு ஞாபகம் வரும், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகர். அப்ப என்னன்றி கொண்டார்க்கும் உய்வு உண்டாம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருல. அப்போ ஒரு பிராயச்சித்தம் என்பதை வள்ளுவ பெருந்தகம் ஏற்கின்றார். அதே மாதிரி பாருங்க, இதுல பண்ணாதும் பழிக்கும் என்பது என்ன அப்படின்னா, வேதாகமில் சொன்ன பிராயசித்த கண்மம் இன்ன முறையில அந்த கிரியையை செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதை நாமளா செய்யலாம், அல்லது நமக்கு செய்ய முடியாதுன்னா அதை செய்ய தெரிஞ்ச குருக்களை கொண்டு அவருக்கு தட்சிணை கொடுத்து அந்த குருக்கள் மூலமாக செய்யலாம். சிவாகம வழிவந்த குருக்கள் மூலமாக செய்வதில் நமக்கு எந்த குறையும் இல்லை, தாராளமா செய்யலாம். இல்லைங்களா. அதுக்கப்புறம் பண்ணாலும் பலிக்கும் என்று சொன்னால், இந்த மாதிரி பிராயசித்த கர்மங்களை பண்ணாமலும் நாம துன்பத்திலிருந்து விடுபட முடியும் என்று ஒரு குறிப்பு தருகின்றார். அதை நாமளா புரிஞ்சுக்கணும்னு, ஏன்னா திருமுறைகள் படிக்கின்றோம். அது என்ன அப்படின்னா, அந்த திருமுறை நெருக்கே நம்மை அர்ப்பணித்து விடுவது. என்ன பிராயசித்த கர்மம் செய்ய வேண்டாம், சிவ வழிபாட்டினால் தீரும் என்று சொன்னால் அதை நியமமாக கொள்ள வேண்டும். பிராயசித்த கர்மம்னா அது செய்து முடிக்கிற வரைக்கும் தான், செய்து முடிச்சுட்டு அந்த பொறுப்பு நமக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தீமைகள் செய்யாம இருந்தா போதும், திரும்ப அதே தீமையை செய்யக்கூடாது. அப்ப பிராயசித்தத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிரும் இல்லையா. பிராயசித்தத்தை பண்ற வரைக்கும் அந்த கர்மத்தை நல்லா பண்ணிட்டு, பிராயசித்த கிரியையை நல்லா பண்ணிட்டு மேற்கொண்டு அதே தப்ப செய்யாம இருந்தா போதும். ஆனா சிவநெறிக்கு வரணும்னா, சிவ வழிபாட்டுக்கு வரணும்னா அதிலிருந்து திரும்ப விலகக்கூடாது, அதிலே உறுதியா நிற்கணும். இதுக்கு பொறுப்பு இன்னும் அதிகம். அதான் சிவநெறி இருக்க பிராயசித்த கர்மம் எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் தொடர்ந்து அதுல நெறியில் நிற்கக்கூடிய உறுதிப்பாடு எல்லாருக்கும் வருமா? அதுக்கு ஒரு தவம் முன்னை தவம் உள்ளவர்களுக்கு தானே வரும் இல்லைங்களா. அதனால ஆனா இதுதான் சிறந்தது, சிவநெறியில் வந்து உறுதியா நிற்பதுதான் சிறந்தது. அது எல்லா பாவங்களையும் போக்கும். எல்லா பார்த்தும் தொடர்ந்து இருக்கிறதுக்காக ஒரு பெரும் பயன் இருக்கு பாருங்க. இன்ன தீமைக்கு இன்ன பிராயச்சித்தம் செய்தால் அந்த பிராயச்சித்தால அந்த தீமை மட்டும்தான் தீரும். ஆனா சிவ வழிபாடுன்னு வந்துட்டா ஒருவன், நான் தினம் சிவ வழிபாடு செய்வேன், எந்த வழியிலையாவது செய்வேன், திருக்கோயில் வழிபாடு அல்லது திருமுறை பாராயணம் அல்லது சித்தாந்த வகுப்புகளை கேட்டல், திருமுறை வகுப்புகளை கேட்டல், அடியார் கூட இணங்குதல், ஏதாவது ஒரு வழியில நான் தினம் வந்து ஒரு தொடர்பு வச்சிருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் வாழ்க்கையை அந்த வழிபடுத்தி விட்டான் என்று சொன்னால் எல்லா தீவினைகளும் முன்னை தீவினைகள் அனைத்தும் நீங்கும். இந்த வழிக்கு வந்துட்டதுனால அவன் புதுசா பெரிய பெரிய தீவினைகள்லாம் செய்யவும் மாட்டான். அதனால ஞானசம்பந்த பெருமான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலை அருள்கின்றார். பண்டு செய்த வல்வினை பற்றற கெடும் வகை. பண்டு முன்பு செய்த வல்வினைகள் அனைத்தும் பற்றற, அந்த வாசனை இல்லாம முற்றிலுமாக கெடும் வகை உண்டு. அதுக்கு ஒரு வழி உண்டு. உமக்கு உரைப்பன் நான், உனக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோ. உண்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்கலாமே, உண்டுன்னு சொல்லிட்டு உனக்கு நான் சொல்றேங்கிறார். இது என்னன்னா நம்ம கவனத்தை ஈர்க்கின்ற, ஏங்க வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விஷயத்த சொல்றது ஒரு முறை, ஏங்க வா நான் சொல்றேன் அதை நல்லா கேட்டுக்கோ அப்படின்னா அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் இன்னும் அதிகம்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்ற தேவையில்லாம ஒரு சொல்ல போட மாட்டாங்களே ஞானிகள்லாம். பாருங்க, பண்டு செய்த வல்வினை பற்றற கெடும் வகை உண்டு, உமக்கு உரைப்பன் நான் அப்படின்னு ஒரு வாசகம் வைக்கிறார். உமக்கு உரைப்பன் நான், ஒல்லை நீர் எழுமினோ விரைவாக நீர் நீ எழுந்திருங்கள். எழுமின் விழுமின் ரொம்ப புகழ்பெற்ற வாசகம் சுவாமி விவேகானந்தர் சொன்னது. ஆனா ஞானசம்பந்த பெருமான் முன்னரே சொல்லியிருக்கின்றார். அவர் அரை அவைக் என்று சொன்னார். அதை நம்ம எழுமின் விழுமின் முடிவெடுக்கிறோம். எழுமினோ விரைவாக எழுந்து எழுங்கள் என்று சொல்லி விரைவாக எழுவீராக என்று ஞானசம்பந்த பெருமான் இங்கு இந்த பாடலிலே திருக்கோடி காப்பதிகத்திலே சொல்லியிருக்கின்றார். என்ன எதற்க எதன் பொருட்டு நான் எழ வேண்டும் என்று சொன்னால், மண்டு கங்கை செஞ்சடை வைத்து மாதொரு பாகமா கொண்டு வந்த மார்பினான் கோடிகாவு சேர்வினே. திருக்கோடிக்காவிலே சென்று வழிபடும் பொருட்டு விரைவாக எழுவாயாக. உன் மல மயக்கத்தில் இருந்து கோயிலுக்கு போனோம்னா ஒரு சோர்வு வருது, அது ஆணவமலம் செய்கின்ற விபரீதம். அதிலிருந்து விடுபட்டு திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுவாயாக. திருக்கோயில் வழிபாடு பண்டு செய்த வல்வினை அனைத்தும் பற்றறக்கெடுகின்ற ஒரு வழிமுறையிலே நம்மை உயர்த்தும் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார். அப்போ இதுக்கும் ஒரு புண்ணியம் வேணுமா? ஆமா, என்னன்னா தீவினை இருந்ததுன்னா சிவ சிவங்கிற நாமமே வராதுங்கிறார் திருமூலர். சிவ சிவ என்கிறார் தீவினையாளர். அடுத்த அடியிலே சொல்றார், சிவ சிவ என்றிட தீவினை மாடுங்கிறார். எங்க இவன் தான் தீவினை இருந்தா சிவசிவன் சொல்ல மாட்டானே, முன்னை தீவினை இருந்தா சிவசிவன் சொல்ல மாட்டான், சிவசிவன் சொன்னா தீவினை மாடும்னா, தீவினை இருந்தாதான் சொல்ல மாட்டான்னு முதலடியிலே சொல்லிட்டீங்களே அப்படின்னா, அப்ப எப்படி இவன் சொல்லுவான்னா, ஒரே வழி, ஒரே வழி அடியார் இணக்கத்தின் மூலமாகத்தான். இவன் தானாக சிவசிவ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுக்கு முன்னை தவம் இல்லாவிட்டாலும் அப்படி சொல்கின்ற அடியார்களோடு சேர்ந்தால் அபுத்தி பூர்வமாக முதல்ல சொல்லுவான். அவர்கள்லாம் எப்பவும் சிவசிவன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா அதுலேயே இவன் சொன்ன மாதிரி ஆச்சு, அதுலேயே இவன் தீவினைகள்லாம் கெடும் இல்லையா. அந்த வீட்டு ஐயா சிவசிவன்னு சொல்லிட்டு இருப்பாரு எப்பவும், அந்த ஐயாவை தானே கேட்கீங்க, அவர் வீடு அதுதான்மா, அதுலயே அவன் பண்பட்டுருவான். அவ்வளவு வலிமை இருக்கா சிவநாமத்துக்கு. சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்ன தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானே என்று அருமையா சொல்லியிருக்கின்றார். ஆகவே முன்னை தீவினை சிவபெருமான் திருவடியை சிந்திக்க விடாமல் தடுக்கும். அந்த நேரத்துல நம்மளை வந்து அதுல இருந்து கைதூக்கி விடுறவங்க தான் நம்ம சமயக்குறவர் சந்தான குறவர்லாம். முன்னை நீர்சை பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது, இன்னும் நீர் இடும்பையில் மூழ்கிறீர், எழுமினோ நோர் பாடலைன்னு சொல்றாரு. எழுமினோன்னு அதே பதிகத்துல